தேவன் உன்னை நேசிக்கிறார். அது அளவில்லாத அன்பு, அது அகாப்பு அன்பு.
நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்புக்காகே நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்புக்காகே நன்றி நன்றி ராஜா.
நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய இன்ப பிரசன்னம் எமக்கு போதுமானது. உங்களுடைய அன்பு அது எங்களுக்கு போதுமானது. உங்களுடைய அரவணைக்கும் கரம் அது எங்களுக்கு போதுமானது. எங்கள் இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிற உம்முடைய வார்த்தைகள் அது எமக்கு போதுமானது ஆண்டவரே, அது எமக்கு போதுமானது ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. எங்களை எல்லாரும் உங்கள் சமூகத்தை நாங்கள் படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம். அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்க.
பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது.
நான் ஒரு சில கிழமைகளுக்கு முன்பதாக ஆராதனை குறித்து ஒரு செய்தி கொடுத்திருந்தேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வார்த்தை நான் பயன்படுத்தினேன். எப்படின்னு சொல்லினால், ஜெபம் பண்ணுகிற பொழுது ஜெபம் தேவனுடைய சமூகத்திலே எட்டிட்டு சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் ஜெபம் பண்ணுகிற பொழுது நான் உங்களுடைய கூக்குரல் என்னுடைய சமூகத்திலே வந்தது, எங்களுடைய சமூகத்திலே வந்து எட்டிட்டு அதனாலே ஒரு காரியத்தை நான் செய்ய எழும்பினேன். அல்லாவது ஒரு காரியத்தை தேவன் செய்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அதனுடைய மறுபக்கமாக ஆராதனை என்ற செய்தியிலே நான் அதற்கு பதிலாக இன்னும் ஒரு காரியம் என்ன சொன்னேன்னு சொல்லிச்சுனா, ஜெபம் பண்ணுகிற பொழுது ஜெபமானது தேவனுடைய சமூகத்தை போய் எட்டுகிறது என்று சொல்லியும், ஆராதனை செய்கிற பொழுது தேவன் இறங்கி நம்மத்திலே வருகிறார் என்பதையும் குறித்து நான் அந்த நாளிலே விவரமாக நான் ஒரு காரியத்தை செய்து ஆராதனைக்குள்ளே கடந்துச்சேன். பாருங்க, தேவனை சீக்கிரத்திலே எப்படி எங்களுடைய சமூகத்திற்கு கொண்டு வர முடியும், எப்படி தேவனுடைய ஆராதனைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிற இந்த இடத்திலே தேவனை எவ்வளவு சீக்கிரத்திலே கொண்டு வருகிறோம் என்று சொல்லிச்சுன்னா, ஒன்று அது ஆராதனை என்பதை நாம் மறந்துவிட முடியாது. என்று சொல்லிச்சுனால், இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவரு நீர் பரிசுத்தர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆராதனை என்று சொல்லுகிற பொழுது தேவன் இறங்கி வந்துகிறார். ஜெபமானது அவருடைய சமூகத்தில போகிறது இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா, அநேக தடவைகள்ல பாத்தீங்கன்னா, ஜெபம் போகிற பொழுது சத்துருக்கள் அதை தடுக்கிற விதங்கள் அல்லாவிட்டால் அது போய் சென்று அடையாத விதத்துல சில காரியங்கள். ஆனால் ஆராதனை என்று சொன்னா அது அங்கே போறதுக்கு முதல்ல தேவன் அங்கே இருந்து எங்கே வந்து விடுகிறார், நம்மத்திலே வந்து விடுகிறார் என்று சொல்லி அந்த நாளிலே நான் கவனித்துக் கொண்டோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பெந்தகொஸ்தே நாள். அந்த நாள் வந்த பொழுது ஒரு கூட்ட ஜனம் என்ன செய்தார்கள் தெரியுமா? சேர்ந்திருந்தார்கள். அவர்கள் சேர்ந்திருந்தது மாத்திரமல்ல, அவர்கள் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். அதன் அடிப்படையிலே தேவ ஆவியானவர் இறங்கினார். அதன் அடிப்படையிலே அக்னிமயமான நாவுகள் இறங்கின. அதன் அடிப்படையிலே அநேக வரங்கள் அந்த நாட்களிலே கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் இந்த வசனத்தை வாசித்த பொழுது கொஞ்சம் யோசித்தேன். என்ன தெரியுமா? தேவாவியானவர் இறங்கி வந்ததின் பிற்பாடு, நாவுகள் வந்து இறங்கினதின் பிற்பாடு, வரங்கள் கொடுக்கப்பட்டதின் பிற்பாடு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு இருந்தார்கள் என்று சொல்லி எழுந்து இருந்தால் தேவ ஆவியானவர் அங்கே வருவதற்கு இடமில்லை. பெந்தகொஸ்தே நாள் என்ற அந்த நாள்ல கட்டாயமாக தேவ ஆவியானவர் வர வேண்டும் என்று சொல்லி அல்ல. தேவ ஆவியானவர் வந்த அந்த நாளில் நடந்து அல்லாவிட்டால் தேவாவியானவர் வருவதற்கு ஒரு மிக முக்கிய காரியம் இந்த இரண்டாவது அதிகாரத்தில் இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அது அவர்களுடைய ஒருமனம். ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவர்கள் கூடியிருந்த இந்த நாளில் சபைகள் இல்லை. இவர்கள் கூடியிருந்த நாளில் பெரிய போதகர்கள் ஊழியர்கள் கிடையாது. இவர்கள் கூடியிருந்த இந்த நாளிலே இவர்களை வழிநடத்தக்கூடிய விதத்திலே எதுவும் கிடையாது. ஆனாலும் ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் இந்த நாங்கள் வாழ்கிற நாட்கள்ல இவ்வளவு ஊழியர்கள், இவ்வளவு போதகர்கள், இவ்வளவு ஆலோசனைகள், இவ்வளவு சபைகள் இருந்தும் ஒரு ஆராதனையிலே நாம் ஒருமனப்பட்டு இருக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஒருமனம் இல்லாத உன்னிடத்தில் தேவன் வாசமாயிருக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் நடிப்பதற்கு ஒரு எல்லை வைத்திருக்க வேண்டும். ஒருமனம் இல்லாத உன்னுடைய வாழ்வில் தேவன் கிரியை செய்ய முடியாது. ஒருமனம் இல்லாத உன்னுடைய வாழ்வில் தேவன் இறங்கி வர முடியாது. பெந்தகொஸ்தே நாள் சொல்லி கூடி வருகிறோம். ஏன் பெந்தகொஸ்தே என்று நாம் வருகிறோமே? தேவன் இறங்கி வருகிற ஒவ்வொரு நாளும் உனக்கு பெந்தகொஸ்தே என்பதை நீ மறந்து விடாது. ஒருமனம் இல்லாத உன்னிடத்தில் தேவன் எதுவும் செய்ய முடியாது. நான் வெள்ள சட்டியை போடலாம், கோட்டை தூக்கி மாட்டிவிட்டு வரலாம், ஒருமனம் இல்லாத உன்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லை. பெந்தகொஸ்தே நாள் என்பதற்கு அடிப்படை முக்கியம் என்ன தெரியுமா? ஒருமனம். ஒருமனம் நம்ம எல்லாரையும் பார்த்தால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உங்களை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறதே. உங்களையும் என்னையும் பார்த்தால் நீங்கள் பெரிய போதகர்களாய் இருக்க வேண்டியது. ஆனா ஒருமனம் இல்லாத இடத்திலே தேவன் கிரியை செய்ய முடியாது, தேவன் இறங்கி வர முடியாது. வந்தது என்ன தெரியுமா? தேவன் இறங்கி வந்தவுடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? அக்னிமயமான நாவுகள். எனக்கு இன்றைக்கு நான் ஒரு தடவை கேட்டேன், இன்றைக்கு என்னுடைய கேள்வி உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் பெந்தகொஸ்தே அனுபவம் இருக்கிறதா? 50 வருஷம் ரட்சிக்கப்பட்டு, 60 வருஷம் ரட்சிக்கப்பட்டு, பிறந்ததிலிருந்து சாகும் வரைக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பெந்தகொஸ்தே அனுபவம் தனிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் நீ பெற்றிருக்க வேண்டியது அவசியமானது. பெந்தகொஸ்தே அனுபவம் என்று சொல்லிச்சுனா என்ன? நான் சொல்றேன் கேளுங்க. பெந்தகொஸ்தே ஒரு நாளிலே ஜனங்கள் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். இது பெந்தகொஸ்தே. அந்த ஒருமனப்பட்டு இருந்த அந்த நாளிலே தேவ ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார். அது பெந்தகொஸ்தே. ஒருமனம் இல்லாது இருக்கிற பொழுது தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஒருமனம் இல்லாமல் இருக்கிற பொழுது தேவனுடைய வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாது. ஒருமனம் இல்லாமல் இருக்கிற பொழுது தேவனுடைய ஊழியத்திலே வழிநடத்த முடியாது. ஒருமனம் அது நறுமணம் என்பதை மறந்து விடாதீங்க. ஒரு மனமாய் நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் தடை செய்யவே மாட்டா, தேவன் தடை செய்யவே மாட்டா. ஒருமனம், ஒருமனம், ஒரு மனம் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் தங்கி இருக்கும் தெரியுமா? ஒரு மனம் இருக்கிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அளவில்லாத சந்தோஷம் தங்கி இருக்கும் தெரியுமா? ஒரு மனம் இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்காமல் விடமாட்டார். அது உனக்கு தெரியுமா? ஐயா, இந்த 120 பேரும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் இருந்திருந்தால் பெந்தகோஸ்தே நாளிலே தேவன் வந்திருப்பாரா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுங்க. நானும் நீயும் அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் நின்று கொண்டு இருந்தால் தேவன் வந்திருக்க முடியுமா? இன்னைக்கு அநேகர் வீட்டில் இருந்து டிவி பார்க்கிறார்கள். நாங்கள் நல்லா இருக்கிறோம், நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம், நாங்கள் அங்கே இருந்தாலும் தேவ வார்த்தை தான் கேட்கிறோம். யா சும்மா இல்லையா? தேவன் என்ன, அவர்கள் கூடி வந்திருந்தார்கள். கூடி வருகிற பொழுது பக்தி விருத்தி உருவாகிறது, சந்தோஷம் உருவாகுகிறது, சகோதரர்களுடைய அன்பு பெருகுகிறது. ஆகினாலே அடிப்படையாக நீ பக்தி விருத்தி உருவாவதற்காக ஏன் கூடி வர வேண்டும்? ஆகையினாலே ஒரு மனம் இல்லாமல் நானும் நீயும் செய்கிற எந்த காரியமும் தேவனுடைய சமூகத்திலே அங்கீகரிக்க போறது கிடையாது. ஒரு மனம் என்பது சரியான கஷ்டம், சரியான கடினம். எல்லாரோடையும் அன்பாயும் ஒரு மனமாயும் ஒரே உள்ளத்தோடு கதைத்து நடப்பது என்பது மனிதீக ரீதியில் கடினமானது. ஆனால் நீ பெந்தகோஸ்தே நாளை சந்தித்தால் அவையெல்லாம் லேசான காரியம். உனக்கு லேசான காரியம் இல்லையா? ஆகையினாலே பெந்தகோஸ்தே நாளிலே உருவான ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு மனம். அந்த ஒரு மனம் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்குமே. ஆனால் தேவன் உன்னை வரத்தினால் ஆசீர்வதிப்பார், அக்னிமயமான நாவினால் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய குடும்பத்தை தேவன் வல்லமையினால் ஆசீர்வதிப்பார். எப்பொழுது? ஒரு மனம். ஒரு மனம் இல்லாமல் இருக்கிற பொழுது நாம் ஆராதனைக்கு வரலாம், நாம் அநேக காரியங்களை செய்யலாம், அநேக ஊழியங்களை செய்யலாம், அநேகருக்கு முன்பாக நல்ல பொருள் போல நிக்கலாம். ஆனால் தேவன் நமக்குள்ளே வர முடியாது, தேவன் நம்மத்திலே இறங்க முடியாது, தேவன் நம்மத்திலே அசைவாட முடியாது. எங்க? ஒரு மனம் எங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கிற பொழுது. தாவீது ராஜா சொன்னார், என்னை ஆராய்ந்து பாருமாண்டவரே, எனக்குள்ளே ஒரு மனம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி உனக்கு நல்லாக தெரியும் இல்லையா? Praise Lord, Praise Lord, Praise Lord, Praise Lord. எங்க கேட்டாலும் Praise Lord, Praise Lord, Praise Lord. அர்த்தம் என்னங்க? ஏன் ரெண்டு பேர் சேருகிற பொழுது Praise Lord கொடுக்குறேன் தெரியுமா? யாராவது தனி மனிதன் பார்த்துட்டு Praise Lord என்று சொன்னதை நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஒரு மனிதனை கையை குடித்து Praise Lord சொல்றோம். ஏன் தெரியுமா? ஐயா, உன்னை சந்தித்ததன் நிமித்தம் என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உன்னை நான் இந்த நேரத்தில் சந்தித்ததை குறித்து தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் இப்படி பிரைஸ் லோட் சொல்லுகிறோம் தெரியுமா? கட்டாயமாக பிரைஸ் லோட் சொல்லுகிறோம் இல்லையா? சொல்லுவோனும் என்றதற்காக வேண்டி பிரைஸ் லோட் சொல்லுகிறோம் இல்லையா? ஒரு மனிதனை கடந்து போக முடியாது அதனாலே பிரைஸ் லோட் சொல்லுகிறோம் இல்லையா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏனங்க? இந்த நபரை நான் சந்தித்ததற்கு, இந்த நபரோடு நான் பேசியதற்கு, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனம், ஒரு மனம் இல்லாமல் செய்கிற எந்த காரியத்திலையும் தேவன் பிரியப்பட போறது கிடையாது. ஒரு மனம் இல்லாத எந்த காரியத்திலையும் நான் செய்கிற எதிலையும் தேவன் இறங்கி வர போறதும் கிடையாது. நான் சும்மா நோம்பலா அந்த வேதத்தின்படி கேள்வி கேட்கிறேன். இங்க இருக்கிற இவ்வளவு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஏதாவது சொல்லிக்கொண்டு இருந்திருந்தால் தேவன் வந்திருக்க முடியுமா? தேவன் இறங்கி அந்த ஒரு நாளை, கிறிஸ்தவ லோகத்தில் அந்த நாளை கொண்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு நாளாக நாம் இன்றைக்கு கருதி கொள்ள முடியுமா? தேவன் இறங்கி வருவதற்கு மிக முக்கிய காரியம் உண்டு. என்ன தெரியுமா? ஒரு மனம், ஒரு மனம், ஒரு மனம். ஒரு மனம் இல்லாத எந்த காரியத்திலையும் பிரயோசனம் கிடையாது, பிரயோசனம் கிடையாது. சில வார்த்தைகள் கடினமானவை, சில வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள கஷ்டமானவை, சில வார்த்தைகளை நாம் அங்கீகரிக்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் வேதம் வேதமே, நாம் எதுவும் செய்ய முடியாது. உனக்காயும் சரி எனக்காயும் சரி, வேதம் ஒண்ணு. நான் யோசித்தேன், ஆண்டவரே, இங்கு இல்லாத ஒரு மனம் பரலோகத்தில் எப்படி வரப்போகிறது? இங்கு இல்லாத ஒரு மனம் பரலோகத்துக்கு வருமா? வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, நான் அன்பை குறித்து பேசணும்னு தெரியல. ஒருவன் அன்பா இருந்தால் அவனுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி அர்த்தமா. ஒருவன் அன்பாக இருக்கிறான்னு சொல்லிச்சுனா அதனுடைய கருத்து அடுத்த பக்கம் என்ன தெரியுமா, இந்த மனுஷனுக்குள்ளே தேவன் இருக்கிறார். உனக்கு இல்ல, யார் இருக்கிறார்? வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷன் அன்பா இருந்த, ஏன் தேவன் அன்பாகவே இருக்கிறார், ஒரு ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட உனக்குள்ளையும் எனக்குள்ளையும் இருக்க வேண்டிய அது முக்கியமான காரியம் என்ன? அன்பு. அன்பு அன்பாக ஒரு மனுஷன் அன்பா இருந்தால் அவனுக்கு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தமாம் இல்லையா? வாசிங்கள் லேவியராகமம் 9வது அதிகாரம். லேவியராகமம் 9வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிங்க.
மோசே ஆரோனை நோக்கி, நீ பலிபீடத்தண்டையில் சேர்ந்து கர்த்தர் கட்டளையிட்டபடியே உன் பாவ நிவாரண பலியையும் உன் சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவிற்த்தி செய்து ஜனங்களுடைய பலியையும் செலுத்தி அவர்களுக்காகவும் பாவ நிவிற்த்தி செய் என்றான். அப்பொழுது ஆரோன் பலிபீடத்தண்டையில் சேர்ந்து தன் பாவ நிவாரண பலியாகிய கன்றுக்குட்டியை கொன்றான். ஆரோனின் குமாரர் அதன் ரத்தத்தை அதனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தன் விரலை அந்த ரத்தத்தில் தோய்த்து பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி பாவ நிவாரண பலியின் கொழுப்பையும் குண்டிக்காய்களையும் கல்லீரலில் எடுத்த ஜவ்வையும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பலிபீடத்தின் மேல் தகனித்து மாம்சத்தையும் தோலையும் பாளையத்துக்கு புறம்பே அக்னியிலே சுட்டெரித்தான். பின்பு சர்வாங்க தகன பலியையும் கொன்றான். ஆரோனின் குமாரர் அதன் ரத்தத்தை அதனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதை அவன் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான். சர்வாங்க தகன பலியின் துண்டங்களையும் தலையையும் அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் அவைகளை பலிபீடத்தின் மேல் தகனித்து குடல்களையும் தொடைகளையும் கழுவி பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியின் மேல் தகனித்தான். பின்பு அவன் ஜனங்களின் பலியை கொண்டு வந்து ஜனங்களின் பாவ நிவிற்த்திக்குரிய வெள்ளாட்டுக்கடாவை கொண்டு முந்தினதை பலியிட்டது போல அதையும் பாவ நிவாரண பலியாக்கி சர்வாங்க தகன பலியையும் கொண்டு வந்து நியமத்தின்படி அதை பலியிட்டு போஜன பலியையும் கொண்டு வந்து
அப்படியே 20வது வசனத்திலிருந்து
கொழுப்பை மார்க்கண்டங்களின் மேல் வைத்தார்கள். அந்த கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனித்தான். மார்க்கண்டங்களையும் வலது முன்னந்தொடையையும் மோசே கட்டளையிட்டபடியே ஆரோன் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான். பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. அந்தியும் கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து அக்னி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்துவிட்டது.
சர்வாங்க தகன பலி என்று சொல்லிச்சுனால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிப்பது, அதை தேவனுக்கு என்று சொல்லி கொடுப்பது. தேவனுடைய பழைய பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா ஒரு விதமாக அது நடத்தப்படுகிறது. அந்த நாட்கள் அந்த காலகட்டத்தில் அப்படி செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய நியமம், தேவனுடைய கருத்தாக இருந்தது. இந்த நாட்கள்ல நாம் தேவனுடைய சமூகத்தில் வருகிற பொழுது நங்களை தலையில் இருந்து கால் வரைக்கும் சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். அந்த பலியை தேவன் அங்கீகரிக்கிற பொழுது, என்னை தேவன் அங்கீகரிக்கிற பொழுது ஒரு காரியம் என்ன செய்யறது தெரியுமா, தேவன் நம் மத்தியிலே வருகிறார் என்பதை நாம் மறுக்க முடியாது, நாம் மறுக்க முடியாது. ஆகையினாலே தேவனுடைய சமூகத்திலே தேவன் வருவதற்கு முதலாவது காரியம் ஒரு மனம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தேவன் இறங்கி வருவதற்கு இரண்டாவது காரியம் ஒன்று இருக்கிறது, என்ன தெரியுமா, நாம் எங்களை சர்வ அங்க தகன பலிகளாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். சமாதான பலி, பாவ நிவாரண பலி, அதை அங்க வச்சிருங்க, அது இருக்கட்டும். அதை விட ஒரு காரியம் என்னன்னா, சர்வ அங்க தகன பலிகளாக எங்களை நாம் தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எங்களை நாம் தேவனுடைய சமூகத்திலே சர்வங்க தகன பலியாக ஒப்பு கொடுத்ததின் பின்பதாக தகாத விதத்திலே தகாத காரியங்களை நாம் செய்வோமாய் இருந்தால் தேவன் இறங்கி வருவதற்கு சந்தர்ப்பம் கிடையாது. மிகப்பெரிய கேள்வி, இன்றைக்கு எங்களுடைய சரீரம் சர்வ அங்க தகன பலிகளாக அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா? சர்வ அங்க தகன பலிகளாக நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி ஆத்மா தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கப்பட்டு இருந்தால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே இருக்கக்கூடாத எந்த காரியமும் நமக்குள்ளே வர முடியாது. அப்படி வரும் என்று சொன்னால் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டியது உண்டு, உன்னை என்னை நீ சரியான விதத்திலே இன்னும் தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட நீ தேவன் என்னோடு பேசினார், தேவன் என்னிடத்தில் இறங்கி வந்தார் என்று சொன்ன ஐயா நான் சொல்றேன், நீ பொய் தான் சொல்றாய். சர்வாங்க பலனக தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்த வண்ணம் தேவனுடைய அக்னி புறப்பட்டு வந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அங்கம் அங்கம் அங்கமாக பலியிட்டார்கள். அங்கம் அங்கம் அங்கம், ஐயா உன் கைகளை தேவனுக்கு ஒப்புக்கொடு, உன் கால்களை தேவனுக்கு ஒப்புக்கொடு, உன் கண்களை உன் வாயை உன் காதை எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே சந்து சந்தாக துண்டு துண்டாக அங்கம் அங்கங்களாக தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக்கொடு, தேவன் அதை அங்கீகரிப்பாராக. அதுல என்ன ஒன்று பாத்தீங்கன்னா 20வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா கொழுப்புகளை எடுத்து அதை தகனித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கொழுப்புகளை தனிப்பட்ட கொழுப்பு மாத்திரமல்ல, வேற எல்லாவற்றையும் உள்ளுக்கு வயதில் எல்லாம் எடுத்து எடுத்து எடுத்து, ஆனால் கொழுப்பு மாத்திரம் ஏன் இன்னும் ஒரு விதத்தில் அதில் எழுதினாங்களோ எனக்கு சொல்லிச்சுன்னா தெரியாது. பாருங்க கொழுப்பு நம்முடைய வாழ்க்கைகளையும் தகனிக்கப்பட வேண்டிய இடங்கள் தகனிக்கப்பட வேண்டும். 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு மேல் தவறு இருக்கிறது. அப்படியே நாம் வாழ்ந்து கொண்டு போக முடியாது. நாம் போகிற வழி சரி என்று சொல்லி நடந்து கொண்டு இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே தகாதவைகள் தகனிக்கப்பட வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அது தகனிக்கப்பட வேண்டும். ஏன்? தேவன் இறங்கி வர வேண்டும். தேவன் உன்னோடு என்னோடு பேச வேண்டும். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையை ஆராய வேண்டியது மிகவும் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே தகாதவைகள் என்ன என்று சொல்லி கண்டுபிடிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். நாம் கிறிஸ்தவர்கள், நாம் ஆராதிக்கிறவர்கள், நாம் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி நாம் நினைத்து தேவனுடைய சமூகத்தில் என் சரீரத்தை சர்வாங்க தகன பலியாக தகனிப்பதை விட்டுவிடக் கூடாது. உன்னுடைய சரீரம், உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்மா முழுவதையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, எனக்கு தகாதவைகளை என்னை விட்டு எடுத்துவிடும், தகாதவைகளை அக்கினியிலே உருக்கிவிடும். ஆண்டவரே, வேண்டாதவைகளை விட்டுவிடும். ஆண்டவரே, அநேகர் நாம் பேசுகிற பொழுது பயரங்க விசுவாசிகளாகத்தான் பேசுகிறோம். நாம் எல்லாரும் பேசுகிற பொழுது நன்றாகத்தான் பேசுகிறோம். வேத வசனங்களை வைத்து இல்லாத பொல்லாத அறிவிலே நாம் பேசுகிறோம். ஆனால் ஒரு சில தர்ணங்கள் மாத்திரமே, சரியானவைகளை அது எங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நமக்கு சில வேலைகள்ல நம்மளை குறித்து தெரியறதில்லை, நாம என்ன செய்கிறோம், சில சூழ்நிலைகளை நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பது நமக்கு தெரியறதில்லை. ஆனால் வெளியில இருந்து பார்க்கிற பொழுதுதான் ஒரு வீட்டினுடைய அழகை நம்மளால் கணிக்க முடியும். ஒரு மனிதனை வெளியில் இருந்து பார்க்கிற பொழுதுதான் இவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடிகிறது இல்லையா? திடீரென்று பேசுகிற வார்த்தைகள், திடீரென்று செய்கிற சில காரியங்கள் ஒரு மனிதன் எவ்வளவுக்கு தன்னை தேவனுக்குள்ளே அர்ப்பணித்திருக்கிறான் என்பதை அது காண்பித்துக் கொடுக்கும். ஆகையினாலே முதலாவது நாம் ஒருமனமாகிற பொழுது தேவன் இறங்கி வருகிறார், இரண்டாவது எங்களை சர்வ அங்கு தகன பலியாக நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவன் சந்து சந்தாக அவயம் அவயங்களாக எங்களை தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவனுடைய அக்னி இறங்கி வருகிறது என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையில் இருந்து மறுத்துவிட முடியாது. யாத்ராகமம் 40வது அதிகாரம் சீக்கிரம் வாசிங்கள். யாத்ராகமம் 40வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து வாசிங்க.
அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமையை வாசஸ்தலத்தை நிரப்பினதனால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது.
கொஞ்சம் பாருங்க, 32வது வசனத்திலிருந்து வாசிங்க.
கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபிட தண்டையிலே சேருகிற போதும் அவர்கள் கழுவி கொள்ளுவார்கள். பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபிடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரியை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமையை வாசஸ்தலத்தை நிரப்பினதனால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது
பாத்தீங்கன்னா, இந்த அதிகாரம் முழுத்துல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, தேவன் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, திருப்பி பாத்தீங்கன்னா கர்த்தர் ஒவ்வொரு வசனங்களையும் நீங்க வாசிங்க, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்திலே நிறைவேறின தருணம் என்ன நடந்தது தெரியுமா? தேவனுடைய மேகம் இறங்கி வந்தது. உன் ஆலய பிரியாரத்திலே, உன் தேவனுடைய சமூகத்திலே நீ நினைக்கிற விதத்திலே நீ நடக்கிறது எல்லாம் சரியா என்பதை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராதனையிலே தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஆலயத்திலே உனக்கு கொடுக்கிறது சின்னது பெரியது பலதா இருந்தாலும் எல்லாம் சரியா. மோசேக்கு கற்பித்தபடி எல்லாம் எங்கெங்க என்னென்ன இருக்கணும், எங்கெங்க என்னென்ன இருக்கணும், எங்கெங்க யார் யார் இருக்கணும், எவர் எங்க போகணும், எவர் எங்க வரணும், எப்படி என்று சொல்லி எண்ணத்தை பலிபிடத்தில் நீ வைக்கணும் வைக்க எல்லாம் மோசேக்கு தேவன் கற்பித்துக் கொடுத்தார். மோசே சொல்ல 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 ஒன்றும் மாறாதபடி செய்தார்கள், ஒன்றும் மாறாதபடி செய்தார்கள். எங்கே கீழ்ப்படிவு இருக்கிறதோ அங்கே தேவன் இறங்கி வருகிறார், அங்கே இறங்கி வருகிறார். ஐயா, உனக்கு சொல்லப்படுகிறவைகள் எல்லாவற்றையும் நீ சரியாய் கவனத்துக்கு எடுத்து சரியான விதத்திலே அதை செய்து முடிக்கிறாயா? மோசேக்கு கர்த்தர் கற்பித்தார், அதை சொன்னார், அதை செய்தார்கள். முடிவு எப்படி இருக்கிறது? தேவன் இறங்கி வந்த ஐயா, தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்கிற பொழுது, தேவன் விரும்புகிறதை நாம் செய்கிற பொழுது ஒரு காரியம், தேவன் இறங்கி வருகிறார், தேவன் இறங்கி வருகிறார், தேவன் இறங்கி வருகிறார். இதுவரைக்கும் நாம் ஊழியம் செய்கிறோம், பல ஊழியங்களை செய்திருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய சபைக்கு, தேவனுக்காக வேண்டி வைராக்கியம் பண்ண சரி, ஆனால் தேவன் சொல்லுகிறது எல்லாம் சரியாக நீ செய்து முடித்தாயா? அல்லாவிட்டால் நாம் நல்லது என்று சொல்லி கருதி நினைத்து நாம் சிலவற்றை செய்கிறோமா? மோசேக்கு சொன்னாரையோ, இப்படி செய், இப்படி செய், அங்கே அப்படி வையாத, இங்கே இதை தூக்கிடு, அது வேணா, இதை செய், அப்படி போடு, குத்து விளக்கு இங்க வை, சங்கிலி அங்க மாட்டு. ஆராதனை பலிபிடம் அது தேவனுடையது, அது தேவனுடையது. நமக்கு சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் நாம் அப்படியே செய்கிறோம். ஐயா, அப்படியே செய்வது என்பது ஈஸியான காரியம் அல்ல. நமக்கு சில நியாயம் கதைக்கு தெரியும், சில காரியங்களை சரிப்படுத்தி கதைக்கு தெரியும், சரி இது பிள்ளை சரியெல்லாம் கதைக்கு தெரியும், அதனால நமக்கு அதை ஏற்று. ஆனா அந்த நாட்கள் மோசே சொன்னது எதையும் எவரும் என்ன ஏதென்று சொல்லி கேட்காம அப்படியே செய்து முடித்ததின் கடைசித்தனம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய அக்கினி மேகம் இறங்கி வந்தது, இறங்கி வந்தது, இறங்கி வந்தது. இன்னாகமம் 11வது அதிகாரம் அதில் 19வது வசனத்தை வாசிங்க.
நீங்கள் ஒரு நாள், இரண்டு நாள், ஐந்து நாள், பத்து நாள், இருபது நாள் மாத்திரமல்ல, ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தொவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கத்தரை அசட்ட பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கர் 600,000 பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு ரச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள்.
இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா, ஆண்டவர் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியல, எகிப்தில இருந்து இந்த ஜனங்கள் எல்லாரும் எங்க கொண்டு வந்தார் ஆண்டவர், வனாந்திரத்தின் வழியிலால கொண்டு வந்த பொழுது என்ன நடந்தது? இவங்களுக்கு எல்லாம் திடீர்னு இறைச்சி ஆசை வந்துட்டு பாருங்க, இறைச்சி சாப்பிடணும். இன்னைக்கு நமக்கு எத்தனை ஆசைகள் இருக்கிறது இல்லையா? இறைச்சி சாப்பிடறதுக்கு வனாந்திரத்துல இறைச்சி சாப்பிடுற விருப்பம் அவங்களுக்கு வந்துட்டு பாருங்க. என்ன நடந்தது? ஒரே முறுமுறுப்பு இல்ல, இறைச்சி தரையில் எங்களுக்கு, இறைச்சி தரையில் எங்களுக்கு, இறைச்சி தரையில் எங்களுக்கு, இறைச்சி தரையில். இன்னைக்கு எத்தனை முறுமுறுப்பு, எத்தனை முறுமுறுப்பு இல்லையா? அது இல்ல, இது இல்ல, அங்க இல்ல, இங்க சரியில்லை, அது சரியில்லை, இவர் சரியில்லை, அங்க இறைச்சி சரியில்லை, அங்க இறைச்சி இல்லாத பிரச்சனை இல்லையா? ஆடு இல்ல, கோழி இல்ல, மாடு இல்ல. ஆண்டவர் சொன்னா, ஐயோ மூக்கால வரும் வரைக்கும் தின்னுவீங்க, ஒரு வருஷம் முழுத்திலும் திண்டு கழிப்பீங்கன்னு சொல்லி போட்டார். ஒரு போடுங்க மோசே நல்லதை கருதி தான் பேசுனா. இன்னைக்கு நாம நல்லதை கருதி அநேகர் பேசுறோம் பாதுங்க, செய்யறதெல்லாம் அநியாயம் பாருங்க அதுல. ஆனா சொல்றது நல்லதை கருதி பேசுறேன். ஆண்டவர் எங்கிட்ட இருக்கிற ஆடு மாடெல்லாம் அவங்க தின்றதுக்கு காணுமே. ஆண்டவர் யோ, என் கை என்ன குறுகி போயிட்டு சொன்னி நினைச்சியா? என்ன இருக்கு, அற்புதம் செய்ய எல்லாம் முடிஞ்சிட்டு நினைக்கிறியா? ஆண்டவரே இல்ல, எங்கிட்ட ஆடு மாடு இல்ல, நிறுத்து. நாமளும் இன்னைக்கு எப்படித்தான் இல்லையா? எங்கிட்ட என்ன இல்லையா? எங்கிட்ட என்ன அது இல்லையா? எங்கிட்ட என்ன இது இல்லையா? உன்னிட்ட எல்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஏண்டா தேவன் நான் செய்யணும் என்றாரு. சொன்னார் ஆண்டவர், எவ்வாறு எல்லாவற்றையும் சொன்னுடனே மோசே கிடுகிடன்னு வந்து ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். யோ ஜனங்களே, இங்க பாரு, ஆண்டவர் செய்யற உங்க முறுமுறுப்பால வந்தது வார ஒரு பிரச்சனை, சரி முடிஞ்சது. 70 மூப்பர்ல கூப்பிட்டு பாலித்துல நிக்க வைத்தார்ல. நடந்தது என்ன தெரியுமா? தேவன் இறங்கி வந்தார், தேவன் இறங்கி வந்தார். வந்து என்ன தெரியுமா செய்தாரு? அந்த 70 பேரையும் அந்த 70 ஊழியக்காரர்களையும் என்ன செய்தார்? ஆவினாலே நிரப்பினது மாத்திரமல்ல, ஆச்சரியம் என்ன தெரியுமா? மோசேயினுடைய ஆவினாலையும் அவரை நிரப்பினார். மோசேயினுடைய ஆவினாலையும் என்ன செய்தாங்க? அவனுடைய தலைவனுடைய ஆவினாலும் என்ன செய்தாங்க? அவனை நிரப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஐயா, இன்னைக்கு இந்த சபையிலே, இந்த ஆலயத்திலே அநேக ஊழியர்கள் இருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் 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 ஒன்று 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 சொல்லி ஏதோ நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஒன்று நான் உனக்கு சொல்றேன், என்ன தெரியுமா? உன்னை தேவன் ஆவினாலே நிறைக்கணும். ரெண்டாவது, உன் தலைவனுடைய ஆவினாலையும் தேவன் உன்னை நிறைக்கணும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? மோசே போன முறை அந்த பாஸ்டர் சரியா விளங்கப்படுத்தினார் இல்லையா? மோசே தேவனுடைய சமூகத்திலே கரத்தை ஏந்தி கொண்டிருந்த பொழுது என்ன நடந்தது? அவனால முடியாம போயிட்டு பாருங்க. அந்த ஆவி இருந்தபடினாலதான் அவங்க உதவி செய்தாங்க. மோசே நீ பயப்படாதேப்பா, நாங்கெல்லாம் இருக்கிறோம், தேவன் அந்த ஆவினால் எங்களை நிறைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆளுக்கு ஒரு ஆவி, ஆளுக்கு ஒரு வரம், அதனால என்ன செய்கிறது? தேவன் எதுக்கும் செய்ய முடியாமல் இருக்கிறது இல்லையா? தேவன் என்ன சொல்லுகிறார், யோப்பா தேவன் ஆவினாலே நிறைத்தார். அந்த மோசேருடைய ஆவினாலே, மோசேருடைய விருப்பம், ஆண்டவரே இந்த ஜனத்தை எப்படியாவது நான் கொண்டு போய் சேர்த்துறோம், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. நான் இன்னைக்கு யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே 70 பேரை தெரிவு செய்தீரே, அதே நேரத்தில் மோசே தெரிவு செய்து கொண்டு வந்த அந்த 70 பேரையும் ஆண்டவர் கூட சொன்னாரு எல்லாம் சரியென்று சொல்லி 70 ஆவியினாலே நிரப்பினார் இல்லையா. அப்ப நான் யோசித்தேன், ஆண்டவரே தகுதி இருந்தபடியினாலதான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு 70 பேரையும் ஆவியினாலே நிறைத்து அந்த தாசனுடைய ஆவியினாலே நிறைத்தவங்களை நடத்தினாரோ. அப்பதான் யோசித்தேன் அடுத்த பக்கத்துல, யோ மோசேக்கு என்ன அழைப்பு இருந்தது பேசுவதற்கு, அவனுக்கு பேசவே தெரியாது இல்லையா, ஆனாலும் நான் அழைத்துக்கணும், ஐயா இன்னைக்கு நமக்கு தகுதி இருக்கிறபடினாலே நாம் பேச முடியாது. தேவனுக்கு முன்பாக தகுதி முக்கியம் அல்ல. அதுல நீங்க என்ன மன்றத்தில் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, மீரியா மோசேக்கு விரோதமாக பேசியப்படுது என்ன தெரியுமா, ஆண்டவர் யோ தீர்க்கதரிசியோடு நான் வந்து சொப்பனத்தில் பேசுறேன், ஆனா உண்மையுள்ள ஒரு மனுஷனோடு நான் முகமுகமாய் பேசுகிறேன். ஐயா உன் தகுதி தேவனுக்கு தேவையில்லை, உன்னுடைய உண்மை, உன்னுடைய உண்மை தேவனுக்கு முன்பாக அது போதும் தேவன் உன்னோடு வந்து பேசுவதற்கு. நாம பிரசங்கிக்கிறபடினால தேவன் எங்களோடு பேசுகிறார் என்று சொல்லி நினைத்து விடக் கூடாது. உன்னிடத்தில் உண்மை இருக்கு என்று சொன்னால் அது தேவனுக்கு போதும். உண்மை இருக்கு என்று சொல்லி சொன்னால் அது தேவனுக்கு போதும். உண்மை இருக்கு என்று சொல்லி சொன்னால் அது தேவனுக்கு போதும். ஐயா போதும் போதும். மோசேக்கு நல்ல ஆவி இருந்தது பாருங்க, 70 பேரையும் சரியா தெரிவு செய்து 70 பேரையும் தேவன் ஆவியினாலே நிரப்பினார். இங்கே 120 பேர் இருந்தாங்க பாருங்க, அவங்களையும் முழுவதையும் ஆவியினாலே நிரப்பினார். சரியா இருக்கு இல்லையா. ஆகையினாலே அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா, தேவன் ஆவியினாலே நிரப்பின பொழுது தீர்க்க தரிசனத்தை உரைத்து தேவனுடைய சமூகத்திலே நடந்து போனதை நாம் பார்க்கிறோம் இல்லையா இல்லையா. அடுத்தது வாசிங்கள், 1 ராஜாக்கள் 8 அதிகாரம், 1 ராஜாக்கள் 8 அதிகாரம். அங்கால இன்னும் ஒரு காரியத்தை நான் பார்த்து நான் முடிச்சிடுறேன். 1 ராஜாக்கள் 8 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து வாசிங்க.
இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில் இருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோட உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேவிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டு மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமற் போயிட்டு கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டு. அப்பொழுது
இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி யாருக்கு ஆண்டவர் முதன் முதல்ல பிளான் கொடுத்தார் தெரியுமா, ஆலயம் யார் கட்டணும்னு சொல்லி சொன்னார் தெரியுமா, தாவீது ராஜா. அவர் தான் இந்த தேவனுக்கு என்று சொல்லி ஒரு ஆலயம் கட்டணும், தேவனுக்கு என்று சொல்லி ஒரு ஆலயத்தை நான் கட்டணும் என்று சொல்லி. ஏன்னா அவர் பெரிய ராஜ மனமனையில் இருக்கிறார் பாருங்க. தேவனுக்கு என்று சொல்லி நான் ஒன்று கட்டணும் என்று சொன்ன உடனே தேவன் என்ன தெரியுமா சொன்னார், உன்னுடைய நல்ல அந்த நல்ல எண்ணம் நல்லது, நீ அப்படி நினைக்கிறது நல்லது, ஆனா நீ இதை கட்டக்கூடாது, உங்க மகன் அதை கட்டுவான்னு சொல்லி தேவன் சொன்னது அங்க பின்னுக்கு முன்னுக்கு வாசிச்சா அதுல தெரியும் பாருங்க. சரியா, அங்க நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய முடிவு எப்படி இருந்தது தெரியுமா, தேவன் ஆலயத்தை கட்டி முடித்த உடனே, ஐ மீன் மோசே தாவீதுடைய குமாரன் ஆலயத்தை கட்டி முடித்தோடனே என்ன நடந்தது தெரியுமா, தேவனுடைய ஆவி, தேவனுடைய அக்னி, தேவனுடைய மேகம் அங்கே வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா. ஆச்சரியம் என்ன தெரியுமா, முடிவு முக்கியமானது. தாவீது ராஜா அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லா ஆயத்தங்களையும் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வழங்குறதா. தேவன் ஒரு வாக்கு தத்துவத்தை அல்லாவிட்ட ஒரு பிளானை, ஒரு நல்ல காரியத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொல்லி கொடுத்தால் அது அடுத்த அடுத்த ஜெனரேஷன்ல நிறைவேறப்பட்டாலும் நீயும் நானும் அதற்குரிய பங்கை செலுத்த வேண்டும் என்பதை மறந்துடாதையா. ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்பது முக்கியமானது. ஆண்டவர் சொன்னார், உன்னால வேணாம், மகன் வருவான் பாரு, மகனை வச்சு நான் கட்டுறேன், அவன் மகனை வச்சு நான் கட்டுறேன், ஐயா, யார் எது எவர் என்ன செய்கிறார் என்பது தேவனுக்கு முக்கியமல்ல, முடிவிலே தேவனதை அங்கீகரிக்கிறாரா என்பதுதான் தேவனுக்கு முக்கியம். இன்னைக்கு நான் செய்யணும் என்ன, நான் செய்தால்தான் தேவன் அங்கே, நோ, நீ உன்னால முடிந்ததை செய், உன்னால முடிந்ததை செய். இன்றைக்கு நம்முடைய நமக்கு ஆண்டவர் 1000 வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், 1000 ஊழியக்காரனால. ஆனா அந்த வாக்கு தத்தம் நிறைவேற அளவுக்கு நீ என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யல, ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற அளவுக்கு நாம எதுவும் செய்கிறது இல்லை. பாரு, வாக்கு தத்தத்தை பார்த்துக்கொண்டே இருக்கிறது, அதை பார்த்துக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஆலயம் கேட்ட ஓகே, ஆனா நீ எல்லாம் ஆயத்தப்படுத்து. தாவீதுக்கு வாக்கு கொடுத்தார், ஆலயம் கட்டப்படும், ஆனா நீ இல்ல. ஆனா ஆண்டவரே, நான் எல்லாம் செய்கிறேன் ஆண்டவரே, என்னத்துக்கு ஆலயம் கட்டப்படும், நான் எல்லாம் செய்கிறேன் ஆண்டவரே, என்னத்துக்கு மரம் தூக்கவா கல்ல போடவா, எதை சேர்க்கிறது, எல்லாம் சேர்த்து வைக்கிறேன், அடுத்த தலைமுறை ஆலயத்தை கட்டி எடுப்பட்டுக்கும் நீர் அங்கே இறங்கி வந்து வாசம் பண்ண வேண்டும் ஆண்டவரே. நம்முடைய ஆலயங்கள், நம்முடைய இருதயமாகிய ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறதா சொல்லுங்க, நம்முடைய இருதயமாகிய ஆலயங்கள் கட்டப்பட்டு இருக்கிறதா? தேவன் அந்த ஆலயத்திலே வாசம் பண்ண வருகிறாரா? அந்த 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 பலிபுடத்திலே அக்னி மேகம் வந்து இறங்குகிறதா? இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் வர வேண்டும் ஐயா. தேவன் இறங்குகிற அந்த அனுபவம் எங்களுக்குள்ளே எப்ப கடைசியாக இருந்தது? தனிப்பட்ட விதத்திலே தேவன் எங்களுக்குள்ளே இறங்கி நம்முடைய நம்முடைய அரண்மனையிலே நம்முடைய ஆலயத்திலே உலாவி வந்த அந்த கடைசி சந்தர்ப்பம் எப்ப? ஆசிரிப்பு கூடாரம் கட்டி முடித்த உடனே தேவன் வந்து அங்கீகரித்தார், தேவன் வந்து அங்கீகரித்தார். அதற்கு காரணம் யார் தெரியுமா? தாவீது எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தான், எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தான், எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தான். தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு பணி நிறைவேற வேண்டும் என்று சொல்லி சொன்னார், உன்னால் முடிந்ததை செயல்படுத்து, உன்னால் முடிந்ததை செய், அப்பொழுது தேவன் இறங்கி வருவார். ஏன் தெரியுமா? ஒரு மனத்தோடு செய்கிற காரியத்தின் அடிப்படையிலே தான் தேவன் வந்து இறங்குகிறார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. கடைசியாக ஏசாயா 6வது அதிகாரம், ஏசாயா 6வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிங்க.
சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது.
அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்து, ஆலயம் புகையினால் நிறைந்தது.
அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து, ஆலயம் புகையினால் நிறைந்தது.
கூப்பிடுகிறவருடைய சத்தத்தில் ஆலயம் நிறைந்து மேகம் வந்து என்ன செய்துச்சு? ஆலயத்தை நிறைச்சிட்டு. பாருங்க எப்ப நடந்தது இது? கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாரும் சேர்ந்து கூப்பிடுகிற அந்த பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று சொல்லி கூப்பிடுகிற அந்த சத்தத்துல மேகம் என்ன செய்துச்சு? ஆலயத்தை நிரப்பிட்டது. என்னுடைய சத்தத்தின் அடிப்படையில் தேவன் இறங்கி வந்தாரா? ஐயா, நீ கூப்பிடுகிற பொழுது தேவன் இறங்கி வருகிறதை உன்னுடைய ஆவியிலே நன்றி அறிய முடியும். நான் கூப்பிடுகிற பொழுது தேவன் எனக்காக வேண்டி இறங்கி வருகிறதை, என்னோடு பேச வருகிறதை என்னுடைய ஆவியிலே நன்றி புரிய முடியும். அப்படி தேவன் இறங்கி வந்த நாள் எது? அதில் ஆச்சரியம் என்ன நடக்கிறது தெரியுமா? தேவனுடைய ஊழியக்காரன் சொல்றான், ஆண்டவரே, நான் அதமானேன், அசுத்த உதிருள்ள மனுஷன் தான், நான் பாவியாகிய மனுஷன் அப்பா, நான் பாவியாகிய மனுஷன் ஆண்டவர என்று சொன்ன உடனே அக்னியோடு வாயிலே வைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க,
நாம் பார்க்கிறோம். தேவன் இறங்கி வரணும் நம்முடைய வாழ்க்கையில். தேவன் இறங்கி வந்து அக்கினி வைக்கப்பட வேண்டிய இடங்களில் அக்கினி வைக்கப்பட வேண்டும். எத்தனை வருஷமாக அவன் தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறான், எத்தனை நாள் தேவனோடு பேசி இருப்பான். ஆனா அவன் என்ன தெரியுமா சொல்றான், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் ஆண்டவர். இன்னைக்கு என்ன குறிச்சு கூடாம பேசிட கூடாது பாருங்க. என்ன குறிச்சு யாராவது தப்பா பேசிட்டு எனக்கு கோபம் வந்துடும் பாருங்க. என்ன குறிச்சு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் கவுண்டது பாருங்க. ஆனா அங்க இருக்கான் தேவ மனுஷன், என்ன சொல்றான் தெரியுமா, ஆண்டவர் நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அப்பா, நான் பாவியாகிய மனுஷன் ஆண்டவர், நான் பாவியாகிய மனுஷன். நான் யார் சொன்னது, ஏசாயா தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான் நான் பாவி. இன்றைக்கு ஒரு மாதிரி ஆக்கலங்களை கழிச்சுட்டா போச்சுரா போச்சு. என்ன கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, மற்றவன் என்ன கதைக்கிறான், ஏது கதைக்கிறான், என்ன சொல்றான்னு சொல்லி பிரச்சனை கிடையாது. தேவன் இறங்கி வருகிறாரா, தேவன் நம் மத்தியில வருகிறாரா, தேவன் என்னோடு பேச வருகிறாரா, தேவன் என்னை சந்திக்க வருகிறாரா, ஆண்டவரே. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா, தேவன் வந்து இந்த வாழ்க்கையில் இந்த பாரு இது சரியில்லைப்பா விட்டுடு, இதை எடுத்துடு, இதை அக்னியினால் சுட்டரிக்க விட்டுடு, அந்த கொழுப்புகள் தகனிக்கப்பட விட்டுடு, உண்டு ஒருமனை குறைச்சினால நான் வந்து உலாவ முடியாம இருக்கிறத விட்டுடு. சொல்ல சொல்ல அது ஏன் வேணும் வேணும் செய்யறியே, வேணா அதை செய்யாதுன்னு அதை விட்டுடு. ஏன் தெரியுமா, நான் இறங்கி வருவதற்கு அது தடையா இருக்கிறது இல்லையா, நான் உலாவி வர முடியாமல் இருக்கிறது இல்லையா, அது வேணா அது வேணா. இப்படிப்பட்ட அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் வருவதாக. தேவனுடைய சமத்தில் எழுந்திருப்போமா, ஹாலலூயா 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 ஹாலலூயா.